பஞ்சதத்துவாக்கி பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1 பதம் 21-22. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் சதோஜயம் உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. அர்ஜுன உவாச சேனையோர் உபயோர் மத்தியே சேனையோபயோர் மத்தியே கதம் ஸ்தாபயமே அச்சுதா ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவான் ஏதான் நிரீக்ஷே அகம் யாவத்யேதா நிரீக்ஷேஹம் யாதத்யேவா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோதவ்யம் கைர்மயா சகயோதவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே அஸ்மின் ரண சமுத்யமே. அர்ஜுன உவாச சேனயோபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவத்யேதா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோ தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. அர்ஜுன உவாச சேனையோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவத்யேதா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் சகயோதவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. அர்ஜுன உவாச சேனையோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவத்யேதா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோதவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. அர்ஜுன உவாச சேனையோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவானேவா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோதவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. அர்ஜுன உவாச சேனையோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவத்யேதா நிரீக்ஷேஹம் யோது காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோதவ்யம் அஸ்மிந்தன சமுத்தியமே. வெரி குட். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவுசெய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும். பொருளுரை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். தனது பக்தரிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் இங்கு அச்சுதா வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு தயங்கவில்லை. அவர் அச்சுதா என்று அழைக்கப்படுகிறார். தனது பக்தனுக்காக தேரோட்டியின் நிலையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். புலன்களின் அதிபதியான ரிஷிகேசர் பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிக சுவையானதுமாகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கின்றார். அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரது ஆணைக்கு கீழ்பட்டவர்கள். அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்ந்த நிலையில் எவரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும் போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கின்றார். பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் தாயாதிகளும் சகோதரரும் போர் புரிய விரும்பவில்லை. ஆனால் எவ்வித சமாதானத்துக்கும் இணங்காத துரியோதனின் பிடிவாதத்தினாலேயே அவன் போர்க்களத்தில் வர நேர்ந்தது. எனவே போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதை காண அவன் பேராவல் கொண்டிருந்தான். போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கு இடமில்லை என்றாலும் அவர்களை மீண்டும் பார்க்கவும் தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கின்றனர் என்பதை பார்க்கவும் அவன் விரும்புகிறான். ஓம் தத்தத். ஓம் அக்யாந்தி மிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்துரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் சாவிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபாம் சாகரஜாதம் சககன ரகுநாதம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சககன லலிதா ஸ்ரீ விசாகாம்ச. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி நாமினே நமாச்சாரிய பாதாய சாகரூபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாளில் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு உற்பன்ன ஏகாதசி மகோத்சவம். உற்பன்ன ஏகாதசி கூடவே இன்னைக்கு சில நரகரி சர்க்கார் தாக்கூர்ன்ற ஆச்சாரியோடைய மறைவு தினம். அதனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள். இந்த விசேஷமான நாளில் இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட்டுருக்கோம். ஸோ இங்கே இன்றைக்கி எல்லாருமே பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அவங்க கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்துங்கிறதுக்காக, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஒரு தடவை கூடி நம்ம ஹரே கிருஷ்ணா வந்து உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நமக்கு பகவத்கீதையில் எடுத்துருக்கிற ஸ்லோகம் 1வது அத்தியாயம் 21-22வது ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்றார், சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா யாவானேதா நிஷிகேகம் யோத்துக்காமான் அவஸ்திதான் கைரிய கைர்மயா யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே. வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களின் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து இந்த ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும். கடந்த சில தினங்களா, கடந்த சில வாரங்களா நம்ம பகவத்கீதையில முதலாவது அத்தியாயத்தை பத்தி கலந்து பேசிட்டு இருக்கோம். குருக்ஷேத்திரங்கிற இடத்துல யுத்தம் தொடங்குது. ஒரு தரப்புல பாண்டவர்களுடைய சேனைகள், ஒரு தரப்புல கௌரவர்களுடைய சேனைகள். அந்த பாண்டவர் கௌரவருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் கடைசி உபன்யாசத்தில் யாரெல்லாம் அவங்கவுங்க சங்கு முழங்கினாங்க, அந்த சங்கநாதத்துடைய சப்தம் எப்படி இருந்தது, கிருஷ்ணரும் அர்ஜுனும் ஊதிய சங்கநாதத்துடைய சப்தம் எப்படி இருந்தது, பீஷ்மதருடைய சங்கநாதம் எப்படி இருந்ததுங்கிறத கலந்து பேசினோம். பீஷ்மர் சங்கநாதம் முழங்கும் போது அது எப்படி இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உபன்யாசத்தில் படித்தோம் நம்ம. பீஷ்மர் சங்கநாதம் முழங்கும் போது அது என்ன சொல்லுச்சு, அந்த சங்கோடைய அறிகுறி என்னவா இருந்தது? துரியோதனுக்கு சந்தோஷம் ஊட்டுறதுக்காக பீஷ்மர் சங்கம் முழங்கினார். அந்த சங்கோடைய முழக்கம் எப்படி இருந்தது? சிங்கம் கர்ஜிக்கிறது மாதிரி இருந்ததுதான். ஆனா அது என்ன உணர்த்துது மறைமுகமா? பீஷ்மருடைய சங்கநாதத்து கர்ஜனை போன்ற சங்கநாதம் மறைமுகமா எதை உணர்த்தினது? துரியோதனன் தோக்கதான் போறான். அதே சமயம் மறுதரப்புல பாண்டவர்களுடைய தரப்புல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அவருடைய சங்கநாத சங்கத்தினுடைய திருநாமம் என்னது? பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ அர்ஜுனுடைய சங்கு தேவதத்தம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா இல்லையா? இந்த ரெண்டு சங்கநாதத்துடைய முழக்கம் எப்படி இருந்தது? கிருஷ்ணன் அந்த சங்க ஊதியே பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டேன். எதிர்த்தரப்பு உள்ளவங்கெல்லாம் ஏறக்குறைய அந்த இடி முழக்கத்தை, இடி முழக்கமா இருந்த பயங்கரமான இடி மின்னல் போன்ற ஒரு பெரிய பேர் பூகம்பமே ஏற்பட்ட மாதிரி அவங்க ஹிருதயமெல்லாம் வெடிச்சு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு, சின்ன பின்னமாயிடுச்சு. அதுலேருந்தே கிருஷ்ண மகாபாரதத்தில் ஆயுதமே எடுக்காம யுத்தமே செய்யாம வெறுமனே ஒரு சங்க நாதத்தின் மூலமாகவே அவங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டேன். அதுதான் அவருடைய சிறப்பு. எப்படி அந்த சங்கநாதத்தினுடைய ஒளி எதிர்த்தரப்புல உள்ளவங்களை அச்சமூட்டுறது மாதிரி இருந்தது. இப்படி அவங்கவுங்க அவங்களுடைய சங்கம் முழங்கினாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனுடைய சாரதியாக இருக்கார். அதனால கிருஷ்ணருக்கு என்ன திருநாமம்? அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கார். பார்த்த சார், பார்த்தன்கிறது அர்ஜுனுடைய இன்னொரு திருநாமம். அந்த பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததுனால கிருஷ்ணருக்கு பார்த்த சாரதின்னு ஒரு திருநாமம். சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதின்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே கிருஷ்ணர் வந்து மீசலாக வச்சுட்டு ஒரு தேரோட்டி மாதிரி பார்த்த சாரதியாக இருப்பார். ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் பார்த்த சாரதி கோயில். ஸோ எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனுடைய தேரில் தேரோட்டியாக அமர்ந்துட்டுருக்கார். அப்போ அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதா, கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு. அந்த ஓரொரு திருநாமத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இங்கே அர்ஜுனன் ரெண்டு படைத்தரப்புக்கும் மத்தியில் ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்க கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சேனையோர் உபயோர் மத்தியே, சேனையோர் உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் மத்தியில் ரதம் ஸ்தாபயமே, என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அச்சுதா. கிருஷ்ணருடைய இன்னொரு திருநாமம் அச்சுதா. ஏன் கிருஷ்ணரை அந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனே சொல்லாமல் அச்சுதான்னு சொல்லியிருக்காரு? கிருஷ்ணனே சொல்லியிருக்கலாமே, ரெண்டு படைகளுக்கு நடுவில் என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அச்சுதான்னு சொல்கிறாரு? அதனுடைய வார்த்தையோட அர்த்தம் என்ன? எதனால் அர்ஜுனன் அந்த மாதிரி சொல்லணும்? இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடலாம். கிருஷ்ணர் துவாபரயுகத்தில் யது வம்சத்தில் தோன்றினார். ஒரு சாதாரண மானிடர் போல நடந்துட்டார். கோகுலத்தில் நந்தகோபர் வீட்லையும் யசோதா வீட்லையும் ஒரு சாதாரண குழந்தை போல லீலை புரிஞ்சார். இப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார். அப்படின்னா கிருஷ்ணர் ஒரு சாதாரணமான மனுஷன் நம்மளாம் நினைக்கக்கூடும். பின்னாடி வரக்கூடியவங்களோ பிற்காலத்தில் வரக்கூடியவங்க கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சிருவாங்கங்கிற காரணத்துக்காக அர்ஜுனன் இந்த திருநாமத்தை மேற்கோள் காண்கிறேன். குறிப்பிட்டு சொல்கிறார், அச்சுதா சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க, அச்சுதா அப்படின்னா தன் நிலையிலேருந்து விழாதவர் பிறழாதவர், சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க தன் நிலையிலேருந்து பிறழக்கூடியவங்க, அச்சுதா அப்படின்னா தன் நிலையிலேருந்து என்றையுமே பிறழாது. அப்போ கிருஷ்ணர் கோகுலத்தில் பசுக்களோடும் கன்றுகளோடும் ஒரு இடையக்குல சிறுவன், இடையக்குல சிறுவனாகவும் ஆயர்குல சிறுவனாக இருந்தாலும் யதுகுலத்தில் ஒரு சத்திரிய வம்சத்தில் தோன்றின ஒரு ஒரு ராஜவம்சத்தில் தோன்றவனா இருந்தாலும், அவர் ஒரு அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தாலும், அவர் ஸ்வயம் பகவான் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமோ குழப்பமோ கிடையாது. அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் இங்க கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் அச்சுதான் சொல்றார். அச்சுதான்னா தன் நிலையிலிருந்து என்றும் பேழாதவன். அதனாலதான் இந்த பொருளுரில் பிரபுபாதர் ரொம்ப அழகா மேற்கோள் காண்கிறார், கிருஷ்ணர் தன்னுடைய காரணமற்ற கருணையினால்தான் இந்த உலகத்திலே தோன்றார். தன்னுடைய காரணமற்ற கருணையினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றார். அப்படி அவர் தோன்றும்பொழுது தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னுடைய பக்தர்களை திருப்தி படுத்துறதுக்காக, தன்னுடைய பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, தன்னுடைய பக்தர்களோட லீலை புரியறதுக்காக எண்ணற்ற அற்புதங்களை புரியறார். அதனால சில சமயங்களில் தன்னுடைய நிலையிலிருந்தும் ஒரு கீழே இறங்கி வர்றார். அதனால நம்ம அவரை வந்து சாதாரணமான மனுஷனா நினைச்சிடக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கிருஷ்ணரை வந்து இங்க அர்ஜுனன் அச்சுதான்னு சொல்றார். சில சமயங்களில் கிருஷ்ணர் கோகுலத்தில் இருந்தப்போ யசோதாவுக்கும் நந்த மகாராஜாவுக்கும் ஒரு சாதாரண குழந்தையை போல அங்க லீலை புரிஞ்சிருந்தாங்க. எப்பவுமே பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கும். பக்தன் பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான், பகவான் தன்னுடைய பக்தனை சந்தோஷப்படுத்தும் நினைக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டியும் அன்பு பரிமாற்றம் இருக்கும். யசோதாவுக்கும் நந்த மகாராஜாவுக்கும் கிருஷ்ணர் பகவான் தெரியாது. ஆனாலும் காரணமற்ற என்ன என்ன சொல்றது, தன்னுடைய தூய்மையான அன்புனால, கிருஷ்ணர் மேல உள்ள இயல்பான அன்புனால யசோதாவும் நந்தரும், நந்தகோபுரம் யசோதாவும் கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாவே பாவிக்கிறாங்க. அப்ப அவங்களோட அந்த வாத்சல்யம் சொல்லப்படும் அந்த பெற்றோர் பாவம், வாத்சல்ய ரசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெற்றோர் பாவத்தை கிருஷ்ணரும் ரசிக்கிறார். அதனாலதான் கிருஷ்ணர் யசோதாவுக்கும் நந்தகோபுருக்கும் ஒரு சாதாரண குழந்தை போலவே நடிச்சினார். சில சமயங்களில் கோகுலத்தில் கிருஷ்ணர் அமானுஷமா லீலைகளை புரிகிறார். நம்ம படிச்சுட்டு இருந்தோம், கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை உயர்த்துறார், கிருஷ்ணர் பூத்தன அகாசுரன் பகாசுரன் தென்னாகரசன் தேனுகாசுரன் பிரம்மாசுரன் பௌமாசுரன் போன்ற பயங்கரமான அசுரர்களை வதம் செய்கிறார். ஆனாலும் யசோதாவும் நந்தகோபுரம் கிருஷ்ணருடைய அளவிட முடியாத சக்தியினால அதை மறைக்கப்பட்டுறாங்க. கிருஷ்ணருடைய அசிந்தியா சக்தி அல்லது யோக சக்தியினால அவங்க அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் மறந்துபடும். அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை, அவங்க குழந்தை தான், அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் சில சமயம் யசோதாவுக்கும் நந்தகோபுரமும், நந்தகோபுரம் யசோதாவும் குழந்தை கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. அதாவது பக்தன் எப்பவுமே பகவான்கிட்ட சேவை ஏற்றுட மாட்டாரன், பகவானுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பான். அதுதான் பக்தனுடைய விசேஷ குணம் என்னன்னா, அவர் பகவானுக்கு வேலை வைக்கணும்னு நினைக்க மாட்டார். அப்போ பகவானுக்கு சேவை புரியுறதுங்கிறது வந்து அவருடைய பெற்றோர் பாவத்திலிருந்து சேவை புரியுறதுங்கிறது இன்னும் ரொம்ப உயர்ந்தது. கிருஷ்ணரே தன்னுடைய கண்ணனி, கிருஷ்ணரே தன்னுடைய குழந்தையா எடுத்துட்டு அந்த கிருஷ்ணருக்கு, அந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் தரக்கூடியதா இருக்கு. அப்ப பகவானுக்கே அவங்க பெற்றோர் ஆயிடுறாங்க. உண்மையில கடவுளுக்கு அப்பாமா இருக்க முடியாது. கிருஷ்ணர் தான் இந்த அகிலத்தோட தந்தை தாய் எல்லாமே அவர் தான். அவருக்குன்னு யாருமே அவருக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது, ஏன்னா எல்லாமே அவர் தான் படைக்கிறார். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், பிதாகமஸ்தே ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோர் காப்பவன் எல்லாமே நான் தான் சொல்றேன். பிதா அப்படின்னா தந்தை, அஸ்தே ஜெகதோ இந்த அகிலத்தோடைய, பிதாகமஸ்தே ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோர் எல்லாமே நான் தான் சொல்றேன். இன்னொரு அர்த்தம் சார், பீஜமாம் சர்வபூதானா வித்தி பார்த்த சனாதன், இந்த அகிலத்தோட விதையும் நான் தான், பீஜமும் நான் தான் சொல்றேன். அப்ப எல்லாமே கிருஷ்ணர் இருந்தா வருது. கிருஷ்ணரை யாரும் படைக்க முடியாது, கிருஷ்ணருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்க முடியாது. ஆனா அப்படி இந்த அகிலத்துக்கே தந்தையான பகவான தன்னுடைய குழந்தையா பிறகளுக்கு அந்த பக்தர் என்ன பாக்கியம் செய்திருக்கு, அதுதான் யசோதா நந்தரோடைய சிறப்பு. நந்தகோபுரம் யசோதாவும் அந்த அகிலத்துக்கே தந்தையான கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையா பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அவருக்கு சேவை பண்ற பெற்றோர் பாவத்திலிருந்து சேவை பண்றதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால சில சமயத்துல அவங்க குழந்தைய கிருஷ்ணரை தன்னை குழந்தையாவே பாவிச்சு அவருடைய லீலை பண்றதுனால சில சமயம் நந்தகோபர் வெளியே போவார். அப்ப குழந்தை கிருஷ்ணரை கூப்பிட்டு தன்னுடைய பாதுகை எடுத்துட்டு வர, செப்பல் எடுத்துட்டு வர சொல்வார். கிருஷ்ணர் நந்தகோபருடைய பாதுகை அவருடைய காலனியை தன்னுடைய தலையில வச்சு எடுத்துன்னு வருவார். எவ்வளவு கருணை! அதனாலதான் அச்சுதன் சொல்ற, அவர் எந்த நிலையில இந்த அகிலத்துக்கே தந்தையா இருக்கக்கூடியவர் தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ற அவனுடைய பாதுகையை தன் தலையில வச்சு எடுத்துன்னு வர, அப்ப எவ்வளவு காரணியமானவரா இருக்கும். ஆனா நந்தகோபுருக்கு தெரியாது, கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அவரை போய் என்னுடைய செப்பல் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஆனாலும் கிருஷ்ணர் அந்த ரசம், அந்த சுவை அனுபவிக்கிறார். தன்னுடைய பக்தனுக்காக அவனுடைய பாதுகையை தன்னுடைய தலையில வச்சு எடுத்துன்னு வர. அதே மாதிரி கிருஷ்ணர் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுதிஷ்டிர மகாராஜ் ராஜசு யாகம் செய்வார். அந்த ராஜசு யாகம் நடக்கும்போது யுதிஷ்டிர மகாராஜ் எல்லாருக்கும் சேவை கொடுத்துருப்பார். அங்கே இருக்கிற அர்ஜுனன், பீமன் எல்லாருமே அந்த ராஜசு யாகத்தில் ஒரு ஒரு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு எந்த சேவையும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படின்னு. ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அந்த ராஜசு யாகத்தில் வரக்கூடியவருடைய பாதுகையெல்லாம் அவர் பாதுகாப்பார். யாரெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் ராஜசு யாகத்துக்கு வராங்களோ அவர் வெளியில் நின்று அந்த யாகத்துக்கு வரக்கூடியவருடைய பாதுகையெல்லாம் வாங்கி சுத்தமாக தொடச்சி அவரை எடுத்து வைப்பாராம். அந்த ஒரு சேவையை எடுத்துட்டார் பகவான். அப்போ பகவானுக்கு வந்து துளி கூட அகங்காரமோ கர்வமோ பொறாமையோ கிடையாது. அவர் வந்து இந்த அகிலத்துக்கே தந்தை, எல்லாத்தையும் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் எல்லாமே அவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய பக்தனுடைய சேவையில் எவ்வளவு தூரம் இணங்கி செயல்படுறார். அதனால தான் அர்ஜுனா நீங்கள் அச்சுதான்னு சொல்கிறார். சில சமயங்களில் நந்தமகாராஜுடைய பாதுகை எடுத்துன்னு வரார், சில சமயங்களில் யுதிஷ்டிர மகாராஜுடைய ராஜசூய யாகத்தில் அங்கே வரக்கூடியவங்களுடைய பாதுகையெல்லாம், அவங்களுடைய காலணிகள்லாம், அவங்களுடைய செப்பல்லாம் கிருஷ்ணர் பாதுகாக்கிறார். அதனால தான் குந்தி தேவி, ஸ்ரீமதி குந்தி மகாராணி அவங்க கிருஷ்ணருடைய பக்தியில் ரொம்ப உயர்ந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான். ஆனால் கிருஷ்ணர் குந்தி தேவி முன்னாடி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். கிருஷ்ணருடைய அத்தைங்கிற முறையில் கிருஷ்ணர் வந்து குந்தி மகாராணியுடைய மருமகன் முறையாகிறாரு. அப்போது கிருஷ்ணருக்கு அவங்க அத்தைங்கிற முறையில் கிருஷ்ணர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். குந்தி தேவிக்கும் தெரியும், ஆனால் இவர் ஒரு நாடக மேலையில் உள்ள நாடகத்தை போல நடிக்கிறாருங்கிறது குந்தி தேவி சொல்கிறாங்க அவருடைய பிரார்த்தனையில். யுதிஷ்டிர மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கி வச்சுட்டு அவர் துவாரைக்கு புறப்படுறார் கிருஷ்ணத்தோட ரதத்தில். அப்படி அவர் துவாரைக்கு புறப்படும் போது குந்தி மகாராணி வழி மறிச்சிடுறாங்க. கிருஷ்ணோடைய ரதத்தை வழி மறித்து அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ என்ன கிருஷ்ண பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, கிருஷ்ணா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தீங்க, இப்போ நீங்கள் எங்களை விட்டு போகிறீங்களே, இனி எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உண்மையில் குந்தியோடைய பசங்க அஞ்சு பேருமே மிக பலசாலிகள், ஐந்து பேரும் மிக மிக பலவான்கள். பீமன், அர்ஜுனன் இவங்களாம் போர்க்கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளை பெற்று கூட குந்திதேவி என்ன நினச்சாங்க, என்னுடைய குழந்தையுடைய பலமோ அவனோட சக்தியோ எதனால் இருந்துன்னா கிருஷ்ணர் எங்கள் கூட இருந்ததுனால தான் இருந்தது. கிருஷ்ணர் எங்கள் கூட இல்லைன்னா எப்படி இந்த மகாபாரதத்தை நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியும்? அப்போ அது கிருஷ்ணருடைய காரணம் மற்ற கருணைங்கிறது குந்தி தேவி புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் கிருஷ்ணர் அங்கே அங்கேருந்து கிளம்பும் போது அஸ்தினாபுரத்தை விட்டு புறப்படும் போது குந்தி மகாராணி அவரை வழிமறித்து பிரார்த்தனை செய்யணும், நீ எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். ஸோ எப்படி குந்தி மகாராணிக்கு தெரியும் கிருஷ்ணர் ஒரு நாடக நடிகரை போல் நடிச்சுட்டுருக்கார், உண்மையில் அவர் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயத்த நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஓ கோவிந்தனே, கிருஷ்ணரே, வாசுதேவனே, நந்த மகாராஜன் புதல்வனே, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயத்த தேவகியின் மைந்தனே, நந்தகோபரின் புதல்வனே, கோவிந்தனே, உனக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். அவ்வளோ அற்புதமாக அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, பாண்டவர்களுக்கு விதுரர், பாண்டவர்கள், குந்தி மகாராணி இவங்களுக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு நாடக நடிகனை போல நடிச்சுட்டுருக்கார் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஸோ இப்படி பாண்டவர்கள், குந்தி மகாராணி இவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு நாடக நடிகனை போல இந்த லீலை புரிஞ்சுட்டுருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தன்னுடைய பக்தனுக்காக பகவான் பல இடங்களில் அந்த மாதிரி இறங்கி வந்து அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இதே மாதிரி தான் பகவான் வாமன தேவரை அவதரிச்சிருந்தார். வாமன தேவர் பகவான் எதுக்கு வாமன அவதாரம் எடுத்தார்னு தெரியுமா இருக்காது? எதுக்காக கிருஷ்ணர் வாமன அவதாரம் புரிந்தார்? என்னம்மா? அது பகவான் எதுக்கு வாமன அவதாரம் செய்தார்? பலி மகாராஜாவை ஆட்கொள்றதுக்காக. பலி மகாராஜத்தை வந்து மூன்று இடத்து யாசகம் பெற்று வாங்கி கொண்டார். அப்போ பலி மகாராஜாவுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக பகவான் வாமனமூர்த்தி அவதரித்தார். பலியை ஏமாற்றி மூன்றடி நிலம் கேட்டு அவர் பலியிட்ட உள்ளதெல்லாம் அபகரிச்சிடுவார். பலி வந்து மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருப்பார், மேல் உலகம், கீழ் உலகம், மத்திய உலகம் எல்லாத்துக்கும் அவர் சக்கரவர்த்தியாக இருப்பார். ஆனால் தேவர்களுக்காக பகவான் வாமன தேவராக தோன்றி பலியை ஏமாற்றி அவர்கிட்ட மூணடி நிலம் யாசனம் கேட்குற மாதிரி போய் மிக பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து, திரிவிக்ரம ரூபம் எடுத்து அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிடுவார். ஆனாலும் பலி பகவான் தோற்று போனதுக்காக வெக்கப்படலை, அவர் அகங்காரப்படலை, கோவப்படலை, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா நான் வந்து பகவான் என்னை சரணடைய இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பலி தன்னை அப்படியே பகவான் ஒப்படைக்கிறார். தன்னுடைய பக்தியை ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பலி பலிமகாராவுடைய பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்ததுங்கிறது கௌரவமாக சொல்லப்பட்டது. அப்போ பலி மகாராஜ் தன்னுடைய உடல் ஆத்மா பொருள் எல்லாத்தையுமே வந்து வாமன தேவருக்கு சமர்ப்பிக்கின்றார். அப்போ பலி அவர்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்ச உடனே வாமன தேவர் அவருக்கு என்ன வரம் கொடுக்குறாருன்னா, அவருடைய அவருக்குன்னு ஒரு தனி கிரகத்தையே உண்டு பண்ணுறார். உண்மையில் பலி மகாராஜா வந்து சொர்க்கத்துக்கு அதிபராயிட்டார், இந்திரனெல்லாம் சொர்க்கத்தை விட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் வாமன தேவருடைய கருணையினால் இழந்து போன சொர்க்கத்தை பலிட்டிருந்து திரும்ப மீட்டு கொடுக்குறார் இந்திரனுக்கு பகவான். ஆனால் பலி தன் மேலுள்ள தூய்மையான பக்தி செய்ததுனால பகவான் பலிக்கு ஒரு பிரம்மாண்டமான கிரகத்தை படைக்கிறார், சுதலா கிரகம் சொல்லி. அந்த சுதலா கிரகம் சொர்க்கத்தை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்த கிரகம், வசதிகள் நிறைந்தது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கிரகத்தில் பலி மகாராஜ சக்கரவர்த்தியாக அமர்த்துறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாமனதேவர். அப்போ வாமனதேவர் அது மட்டும் செய்யலை, அங்கே பலியோடைய அரசவையில் வாயில் காவலாக நின்றுருக்கார். வாயில் காவல் ஒரு பக்கம் என்னடானா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார், இன்னொரு பக்கம் நந்தகோபருடைய செப்பல் எடுத்துன்னு போகிறார், இன்னொரு பக்கம் ராஷ்டிரிய யாகத்தில் வரக்கூடியவங்களுடைய பாதுகையெல்லாம் செப்பல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரணமான மனுஷன் கூட இந்த வேலையை செய்ய நினைக்க மாட்டான். சமுதாயத்தில் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருந்தாலே ஒரு சின்ன சாதாரணமான வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகும், அவங்களுடைய இந்த வரட்டு கௌரவம் அதெல்லாம் அவங்களை தடுக்கும். நேற்று வரைக்கும் சாதாரணமான வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதோ வசதி வாய்ப்பு வந்துட்டாலோ அந்த அந்த பொய் கௌரவம் பொய் அகங்காரத்தினால அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து செய்ய விரும்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் நேற்று வரைக்கும் டிரைவராக இருந்திருக்கலாம், அவன் திடீர்னு ஒரு பணக்கார ஆகிட்டான்னா அவன் யாருக்கா டிரைவர் வேலைக்கு போக சம்மதிப்பானா? அவன் ஒத்துக்க மாட்டான். நான் ஏன் டிரைவர், நானே பெரிய கோடீஸ்வரன், நான் நிறைய டிரைவர் வச்சுருவேன், நான் எதுக்கு டிரைவர் வேலைக்கு போகணும்னு கேட்போம் இல்லையா? அதுதான் இந்த உலகத்தோட இயல்பு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே வந்து ஒரு சேவை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, எளிமையான சேவை பண்ணுறதுக்கு. ஏதாவது சமுதாயத்தில் சேவை பண்ணணும் இல்லை ஏதாவது உதவி செய்யணும்னா அதுக்கு வந்து ஜனங்க அவ்வளோ சுலபமாக இறங்கி வரமாட்டாங்க, அதில் அவங்களோட கர்வம் அவங்களை தடுக்கும், கௌரவம் கர்வமெல்லாம் அவங்களை தடுக்கும். ஆனால் நம்ம முன்பே பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த அகிலத்துக்கே சக்கரவர்த்தி, அகிலத்தையே தந்தை ஜெகநாதன், இந்த உலகத்தையே காப்பவர், பரிபாலிப்பவர், ரட்சிப்பவர், அப்பேற்பட்ட ஸ்வயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக வாயில் காவலாக வந்து நிற்கிறார். காவலாளியா செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி வேலைலாம் சீக்கிரம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு போலீஸ்கார்ட்ட நான் பேசிட்டுருந்தேன், அவர் சொன்னார் நான் போலீஸாக இருக்கேன், ஒரு வேலை நான் வந்து இதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டா செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போகிறது எனக்கு இஷ்டம் கிடையாது, அதெல்லாம் வந்து அவ்வளோ மரியாதையான வேலையாக இருக்காது. அப்போ பாருங்க, ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலைக்கு நம்மளே தயாராக இல்லை, ஆனால் பகவான் ஸ்வயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக ஒரு வாயில் காவலனுடைய வேலையை ஏற்றுன்ற, அப்போ எந்த அளவுக்கு அவன் மேலே அவங்க அவருக்கு அன்பு இருக்கணும். அப்படி பகவான் வைகுண்டத்தை விட்டு வாமன தேவராக தோன்றி பலி மகாராஜோடைய சுதலா கிரகத்தில் காவலாளியாக நின்றுட்டு இருக்கார். அவரை மீறி தான் யாரும் பலியை பார்க்க போக முடியும். அதனால் வாமன தேவரே அங்கே காவலாளி நிற்கும், காவலாளியாக நிற்கும்பொழுது யாருனால பலியை நெருங்க முடியும்? எந்த ஒரு துஷ்ட சக்தினாலேயோ, எந்த ஒரு அசுரனாலேயோ, எந்த ஒரு தேவனாலேயோ, யாருனாலும் பலி, எந்த ஒரு பயவனாலையும் பலிக்கு ஆபத்து வர முடியாது. ஏன்னா பகவான் அங்கே நின்றுருக்கு. ஆனால் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவி பகவானாக பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது, அவங்களுக்கு எப்படி பகவானை பிரிஞ்சு இருக்க முடியும்? அப்போ நாரத முனிட்டு கேட்குறார், பகவான் வைகுண்டத்திலேயே எங்கே போனார்? அவரா அவர் இப்போ பலியோடைய சுதலா கிரகத்தில் அவருக்கு வாயில் காவலன் நின்றுருக்கார், தன்னுடைய பக்தனுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்கார். ஐயோ இவர்கிட்ட இதான பிரச்சனை, தன்னுடைய பக்தனுக்காக எதுனாலும் செய்யப்படுறாரு, இப்போ நான் எப்படி அவரை பிரிஞ்சிருக்க முடியும்? இப்போ வாமன தேவரை பகவானை வந்து விஷ்ணு வந்து வைகுண்டத்துக்கு கூட்டின்னு வரணும். அப்போ லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஒரு பெண் மாதிரி, ஒரு சாதாரண இகலோக பெண் மாதிரி தன்னோட ரூபத்தை மாற்றிடுவாங்க, மாற்றிட்டு வாமன தேவ பலி மகாராஜோட ராஜ்யத்துக்கு வருவாங்க யாசகம் கேட்கறதுக்காக. எனக்கு யாருமே கிடையாது, நீங்கள் எனக்கு சகோதரன் மாதிரி அப்படின்னு சொன்னோடனே பலி மகாராஜா அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆதங்கப்பட்டுருவார். ஓ இந்த பொண்ணு வந்து என்ன சகோதரன் சொல்லிட்டான். அதனால தான் வட இந்தியாவில் வந்து ரக்ஷா பந்தன் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த ரக்ஷா பந்தனில் வந்து ஒரு பெண் வந்து ஒருத்தருக்கு அந்த ரக்ஷை பந்தனம் பண்ணுறாங்கன்னா அவர் தன்னுடைய சகோதரனை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு லக்ஷ்மி தேவி பலி மகாராஜுக்கு ரக்ஷா பந்தனம் பண்ணிடுறாங்க, கையில் வந்து அந்த ரக்ஷையை கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அந்த ரக்ஷா பந்தன திருவிழாவில் ஒரு சகோதரி வந்து தன்னுடைய சகோதரனுக்கு இந்த ரக்ஷா பந்தனம் பண்ணால் அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், அந்த சகோதரிக்கு வந்து அந்த அண்ணன் ஏதாவது தானம் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். அப்போ பலி மகாராஜ் கேட்டுருவார் இந்த பொண்ணுகிட்ட, நீ எனக்கு சகோதரின்னு சொல்லிட்ட, நீ ரக்ஷா பந்தனம் வேறு பண்ணிட்டேன், நான் உனக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த ஒரு காவலையில் நிறுத்திருக்கீங்களா, அவன்கிட்ட கொடுங்க, நான் கூட்டின்னு போகிற, எங்கள் ஒரு காவலத்தில் காவலில் நின்றுருக்கார் இல்லையா, அவர் என் கூட வரணும். அப்படி மறுக்க முடியாமல் வாமன தேவரை விஷ்ணுவை லக்ஷ்மி கிட்ட அனுப்பிச்சு வச்சுடுவார் பகவான். ஸோ இந்த மாதிரி பகவான் சில சமயங்களில் தன்னுடைய பக்தன் மேலே உள்ள பிரியத்தினால வைகுண்ட தொட்டு வந்துடுவார். அந்த மாதிரி நிறைய சமயம் நடக்கும். இன்னொரு சமயம் என்னாடுன்னா, புண்டரீகன் ஒரு பக்தன், அந்த புண்டரீகன் பக்தர்களை அந்த பக்தனுடைய பேர்னால தான் பண்டரிபுரம்னு ஊர் வந்தது. இப்போ வந்து பண்டர்பூர்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு பண்டரிபுரம். அந்த பண்டர்பூரில் பாண்டுரங்கர் பகவானுடைய திருநாமம், அவர் ரொம்ப விசேஷமானவர் பாண்டுரங்கர். அவருக்கு அங்கே விட்டல்னு திருநாமம், விட்டல்னா மகாராஷ்டிரத்தில் செங்கல்னு பேர், மகாராஷ்டிரா மொழியில் விட்டல்னு சொன்னால் செங்கல். அங்கே வந்து ஒரு செங்கல் மேலே நின்றுருப்பார் அந்த விக்கிரம் வந்து, பகவான் பாண்டுரங்கர் வந்து செங்கல் மேலே இப்படி கை வச்சு நின்றுருப்பார். வீணராஜ் எந்த கோயில் கோயிலெல்லாம் பார்த்தா சிறப்பு கிருஷ்ணன் தான் புல்லாங்குழல் வச்சு நின்றுருப்பாரு, விஷ்ணுனா நான்கு காலங்களோடு நின்றுருப்பாரு, இவர் இந்த செங்கல் மேலே இப்படி கையை வச்சு நின்றுருக்காரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் சந்தேகம் அப்படின்னு நமக்கு சந்தேகம். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் புண்டரீகன் ஒரு பக்தர் இருந்தார். அந்த புண்டரீகன் அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப அவங்களும் விஷ்ணுடைய பக்தர்கள், விஷ்ணுடைய தூய்மையான பக்தர்கள், விஷ்ணு மேலே மாறாத அன்பு செய்கிறவங்க. அவங்க வந்து அந்த மாதிரி விஷ்ணுக்கு பக்தி பண்ணும் ரொம்ப வயதாயிடும், வயோதிக காலம். அந்த சமயத்தில் புண்டரீகனும் அவருடைய மனைவியும் ஒரு யாத்திரை, காசி யாத்திரை போகிறதுக்காக பிரயாணம் செய்கிறாங்க. அப்போ இவங்களும் காசி யாத்திரை போகிறாங்க, ஆனால் தன்னுடைய பெற்றோர்களை கவனிச்சிக்காமல் இவர் வந்து குதிரையில் பிரயாணம் பண்ணுவார், அவங்க நடந்து போவாங்க. அவங்க அடியார்கள்லாம் கொஞ்சம் பேர் யாத்திரை போவாங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்க நடந்து போவாங்க. இவனு மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரையில் பிரயாணம் செய்வாங்க. தன்னுடைய பெற்றோர்களை கவனிச்சிக்காமல் அவங்களை உதாசீனப்படுத்தி அவங்க மேலே அன்பு செய்யாமல் இந்த புண்டரீகன் வந்துட்டு தன்னுடைய மனைவியோட யாத்திரை போவார். அப்படி யாத்திரை போகும்போது அவர் அந்த வழியில் ஒரு நாள் நைட்டு ஒரு இடத்துல தங்குவார், குக்கூட மகரிஷின்னு ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அவர் தங்குவார். அன்றைக்கி அதிகாலையில் பார்த்தா ஒரு மூணு தேவதைகள் அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு அழகாக இருப்பாங்க, அப்படியே பிரகாசம், அப்படியே சந்திரனெல்லாம் அங்கே உதிச்ச மாதிரி, சந்திரன் சூரியன் மற்ற தாரைகள்லாம் அங்கே தோன்ற மாதிரி அவ்வளோ அழகு. அவங்க கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் போல் விரிஞ்சிருக்கு, அவங்க கூந்தல்லாம் நீண்டிருக்கு, அப்படி பயங்கர பிரகாசமாக இருக்காங்க, நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்காங்க. அப்படி அந்த பெண்களை பார்த்தா சாதாரண பெண்கள் மாதிரி தெரியாது, அவங்க தேவலோக மங்கைகள் மாதிரி இருப்பாங்க போல் தெரியுது, அவ்வளோ ஒரு அழகான பெண்கள். அந்த மூணு பெண்களும் வந்து அந்த குக்கூட மகரிஷியோடைய ஆசிரமத்தை கழுவி சுத்தம் பண்ணி அங்கே கோலம் போட்டுருப்பாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த புண்டரீகனுக்கு, அவர் போய் அந்த பொண்ணுகள்கிட்ட கேட்பார், நீங்கள்லாம் யாருமா எங்கிருந்து வரீங்க, நீங்கள் இங்கே வந்து சேவை பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அந்த மூணு பொண்ணுகளும், நாங்கள் வேறு யாரும் இல்லை, என் பேர் கங்கா, இவர் பேர் யமுனா, அவர் பேர் சரஸ்வதி. கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று புனித நதிகளும் அந்த நதிகளோட தேவதைகள் குக்கூட மகரிஷியோட ஆசிரமத்துக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கேட்பா, நீங்களே இந்தோட இவருடைய ஆசிரமத்தை சேவை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் யாத்திரை வரேங்கிற பேரில் அவங்களுடைய பாவத்தில் எங்கள் மேலே விட்டுட்டு போயிடுறாங்க, நாங்கள் எங்களை சுத்தம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுதான் இந்த பாகவதற்கு நாங்கள் சேவை பண்ணுறோம், இந்த பக்தருக்கு சேவை பண்ணுறது மூலமாக நாங்கள் சுத்தமாயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, அடாடா பாகவத பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது எவ்வளோ முக்கியமானது, என்னுடைய வயதான அப்பா அம்மா வந்து அவ்வளோ தூய்மையான பக்தர்கள், அவங்கள மதிக்காமல் நான் அவங்களை விட்டுட்டு வந்துட்டேனே. அப்போ தான் அந்த மங்கைகள் சொல்கிறாங்க, உனக்கு ஒருபோதும் பகவானுடைய கருணை கிடைக்காது, ஏன்னா உன்னுடைய அப்பா அம்மா வந்து பக்தர்களாக இருக்கிறதுனால அவங்களை நீ உதாசீனப்படுத்தின இல்லையா, நீ என்னதான் பக்தி பண்ணி பிரயோஜனமே கிடையாது, நீ என்ன யாத்திரை போனாலும் தீர்த்த யாத்திரை போனாலும் தீர்த்தத்தில் குளித்தாலும் உனக்கு பிரயோஜனமே கிடையாது. அப்போ தான் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த புண்டரீகன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ண ஆரம்பிப்பார். அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுறதுன்னா அவங்க முதல்ல பக்தர்களாக இருக்கணும், பக்தர் இல்லாதவங்களுக்கு சேவை பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணலாம், ஆனால் அவங்க பக்திக்கு எதிராக சொன்னால் அதை கேட்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பிரஹ்லாத மகாராஜர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்பட்டவர் தான், கீழ்ப்படிந்தவர் தான், அவர் என்ன, அவர் ஒரு தூய்மையான பக்தர், பிரல்லாதர் வந்து ஒரு பரம பாகவதர், தூய்மையான பக்தர். அவர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவர் தான். ஆனால் அவருடைய அப்பா எண்ணெய் கசிப்பு ஒரு அசுரனாக இருந்ததுனால அவர் சொல்றதை அவர் கேட்கணும்னு கேட்கல. ஏன்னா அவர் விஷ்ணு பக்திக்கு எதிராக சொன்னார், அதனால் தன்னுடைய அப்பாவை அவர் நிராகரித்தார். அதனால சில சமயங்களில் அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணலாம், அவங்களை கவனிச்சிக்கலாம், அவங்களை பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி எதிராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது சொல்லதை செய்ய வேண்டிய அவசியம். அதே மாதிரி சில குரு, ஆன்மீக குருவும் விஷ்ணு பக்திக்கு எதிராக இருந்தாருன்னா அவருக்கு அவர் சொல்றதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பலி சக்கரவர்த்தி தன்னுடைய குருவை நிராகரிக்கிறார், சுக்கராச்சாரியர். சரி, இப்போ புண்டரீகன் தன்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ தூய்மையான பக்தர்களை புரிஞ்சின்றார், அப்புறம் அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்களை குதிரையில் கூட்டின்னு வந்து யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து எப்போவுமே அந்த அப்பா அம்மாவுடைய சேவையில் ஈடுபடுறார். அவர் பகவானுக்கு பக்தி செய்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய வயோதிக தாய் தந்தையருக்கு அவ்வளோ பக்தி, அவங்களுக்காக பிரசாதம் செய்து கொடுக்கறது, அவங்களுக்கு தூங்க வைக்கிறது, அவங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறது, இப்படி அவங்களுக்காக பாகவதம் படிக்கிறது, அவங்க கூட சேர்ந்து ஹரிநாமத்தை ஜபிக்க பஜனை பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை குடிச்சு பஜனை பண்ணுறது, இப்படி தன்னுடைய பெற்றோர்களை வந்து அவர் சந்தோஷப்படுத்துகிறார். அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் அவரை அவர் பார்க்கறதுக்காக வர்றார். தன்னுடைய பக்தன், தன் மேலே இவ்வளோ பக்தி உள்ளவர், அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வர்றார். அப்படி வரும்பொழுது அவர் வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே புண்டரீகன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார், பகவான் வந்து ஒரு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அப்போ சொன்னார் பகவான்கிட்ட, பகவானே கோச்சிக்காதீங்க, என்னுடைய அப்பா அம்மா உங்களுடைய பக்தர்கள் தான், பரம பாகவதர்கள், நல்ல பக்தி பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்களுக்கு நான் அமுது பறைச்சி பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கேன், அதை கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், நான் வர வரைக்கும் இந்த செங்கல் மல் இல்லைங்கன்னு சொல்லி செங்கலை போட்டு போடுவேன். இவரும் புண்டரீகன் வர வரைக்கும் அந்த செங்கல் போய் கை வச்சுட்டு இருப்பார். தன்னுடைய பக்தனுக்கு அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக பகவான் வந்து அந்த செங்கல் மேல காத்துட்டு இருக்கார். இன்னும் அங்க அப்படிதான் நின்றுருக்க. அதே மாதிரி எப்படி நம்ம பலி சக்கரவர்த்தி கதையில லட்சுமி தேவி பகவானை பிரிஞ்சு பூலோகத்துல வந்தாங்களோ, அதே மாதிரி ருக்மணி தேவியும் கிருஷ்ணரை காணம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கடா கிருஷ்ணரை காணமே, வழக்கம் போல நாரதத்தை கேட்பாங்க, எங்க போனார் அவரு? அப்போ சொல்லுவார், பூமி ருக்மிணி பாட்டியே உங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் இல்ல, உங்க கணவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்க இருப்பார், தன்னுடைய பக்தர் எங்க இருக்காரோ அங்க போய் அவர் சேவை பண்றதுக்காக போயிருப்பார். அப்புறம் சொல்கிறார் நாரதர், அவர் வேற எங்கேயும் இல்லை, இப்போ புண்டரியனோட வீட்டில் இருக்கார். அப்போ ருக்மிணி பிராட்டியும் அங்கே வந்துடுவாங்க. ருக்மிணி தேவி வந்துட்டு, நீங்கள் மட்டும் என்னை விட்டு வந்துட்டீங்களே, நானும் உங்க கூட நிற்கிறேன்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்களும் கையை வச்சுட்டு பாண்டிருக்கிற பக்கத்தில் நின்றுவாங்க. இப்படி பகவான் எங்கே இருக்காரோ அவங்க லக்ஷ்மியும் இருப்பாங்க. புண்டரியனுக்கு வந்து பகவான் அவங்க வீட்டுக்கு வந்தால் லக்ஷ்மி தானே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, லக்ஷ்மி தேடி புண்டரியன் போக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்குடைய பகவான் மேலே உள்ள பக்தினால் பகவான் அவனுக்கு கட்டுப்படுறார். பகவான் எங்கே இருக்காரோ லக்ஷ்மி அங்கே வந்துடுவாங்க. அதுதான் நம்ம போன உபன்யாசத்தில் படித்தோம். அப்போ புண்டரீகன் மேலே உள்ள பிரியத்தினால பகவான் அங்கே இருந்துடுறார். ருக்மிணி பிராட்டியும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சேவை முடிச்சுட்டு புண்டரீகன் வந்து பகவானுடைய பாதங்களை தாமரை பாதங்களை சரண் போகிறார், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். அப்போ பகவான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார், நீங்கள் இந்த ஒரு கண்குள்ளா காட்சி எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, நீங்கள் இப்படியே இங்கேயே எழுந்தள்ளி இங்கே வரக்கூடிய பக்தர்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதனாலே அங்கே பகவான் வந்து பாண்டரங்கனா விடோபா அந்த பாண்டரகரும் ருக்மணி தேவியும் அங்கே தர்சனம் கொடுத்துட்டுருக்காங்க. அவருடைய பக்தினால் அந்த ஊருக்கு அவனுடைய திருநாமே வைக்கப்பட்டது, பண்டரிபுரம். புண்டரீகனுடைய திருநாமே அந்த ஊருக்கு ஏற்பட்டது. ஸோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர் மேலே உள்ள பிரியத்தினால சிலப்போ அவங்களுக்காக காத்திருக்கார், அவங்களுக்கு சேவை பண்ண காத்திருக்கார், அவங்களுக்காக ரொம்ப எளிமையான கீழ்நிலையான வேலைகளை கூட சேவைகளை கூட செய்ய தயாராக இருக்கார். அப்போ பக்திங்கிறது பகவானே கட்டுப்படுத்தக்கூடியது. பக்திங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. வேற யோகிகளாலோ ரிஷிகளாலோ ஞானிகளாலோ கூட பகவானை தன் வசப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு பக்தன் தன்னை எளிமையான பணிவான பக்தினால பகவானை தன் வசப்படுத்திட முடியும். அதை அர்ஜுனன் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதனால தான் சொல்கிறார், கிருஷ்ணர் எவ்வளோ காரணமற்ற கருணை உள்ளவர், எனக்காக ஒரு தேரோட்டியோட ரூபத்தை ஏற்றுட்டார். அதனால தான் அச்சுதான்னு சொல்கிறார். தேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதா, நீ கிருஷ்ணர் தான் அச்சுதன் தான், ஏன்னா நீ உன்னோட நிலையிலேருந்து பிறழாதவன், நீ என்னைக்குமே உன் நிலையை மாற்றிக்க முடியாது, நீ ஸ்வயம் பகவான் தான். ஆனால் அப்படியிருந்தும் நீ உன்னுடைய காரணமற்ற கருணையினால எனக்கு தேரோட்டியாக வந்திருக்கியே. சில சமயங்களில் அர்ஜுனனால கிருஷ்ணர்கிட்ட செய்கை பண்ண முடியாது. கையில வந்து காண்டிப்பா வில்லு வச்சிருந்திருப்பார், வில்லுல அஸ்திரம் இருக்கும். அஸ்திரத்தை விடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் போக சொல்லி கிருஷ்ணரை சொல்லணும், அந்த சமயத்தில் பேச முடியாது, காலால உதைப்பாரா சில சமயம் காலில் வச்சு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ. கிருஷ்ணர் ஆனந்தமா அதை எடுத்துட்டு அர்ஜுனுடைய நட்புக்கு கிருஷ்ணர் வந்து கட்டுப்படுறார். அர்ஜுனனுக்கு அந்த சமயத்தில் அவனுடைய நட்புனால கிருஷ்ணர் பகவான் அர்ஜுனன் மறந்துடுவார். இதுதான் கிருஷ்ணருடைய கருணை. கிருஷ்ணன் மேல பிரீதத்தினால, கிருஷ்ணன் மேல அன்புனால கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பக்தன்ட்ட தன் பகவான்கிறத மறைச்சிடுவார், நண்பனாகவே நடந்துக்குவார். அப்போ நண்பர்களுக்குள்ள எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி விதுரர், விதுரர் ஒரு சூதராணி குழந்தையா பிறந்தவர். ஆனா கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துல வந்து விதுரர் வீட்டில தான் சாப்பிட போவார். அங்க துரியோதனோட அரண்மனையில பெரிய விருந்தே தயார் பண்ணிருக்கோம், கிருஷ்ணர் அங்க சாப்பிட போக மாட்டேன். ஆனா விதுரருடைய அன்புக்கு கிருஷ்ணர் கட்டுப்படுவார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சில சமயங்கள்ல விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்தப்போ விதுரர்னால அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. அவரும் மனைவியும் கிருஷ்ணருக்கு பழம் கொடுப்பாங்க, வாழைப்பழம். அந்த கிருஷ்ணரை பார்த்த பேரானந்தத்துல கிருஷ்ணரை பார்த்த கண்கள், அவரை பார்த்த அதிர்ச்சியில அந்த கண்கள்ல கண்ணீர் மழுக, பிரேமம் மழுக, கிருஷ்ணர் மேல உள்ள பிரியத்தினால் அவருக்கு பழம் கொடுக்கும் போது பழத்தை கொடுக்க மாதிரி தோலை கொடுத்துருவாங்க. கிருஷ்ணரும் அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட தோலை சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி பகவான் ரொம்ப காரணமற்ற கருணை உள்ளவர். அதே பகவான் ஸ்வயம் கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன் மகாபிரபா தோன்றினார். சைத்தன் மகாபிரபா அதே மாதிரி தான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருடைய பக்தர்கள் ஒருத்தர் ரூப கோஸ்வாமின்றவர் சொல்றார், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரத்வ சேனமம். ஓ நமோ மகாவதான், ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ சைத்தன் மகாபிரபு. அப்ப என்ன பண்றாரு, அவரு கிருஷ்ணரோட கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கிருஷ்ணா நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே, கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன் மகாபிரபு வந்திருக்காரு. கிருஷ்ணர் தான் அவர், கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யம். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவே, உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சாதிக்கிறேன். அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா, ஸ்ரீ கிருஷ்ண பகவானா, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய காரணமற்ற கருணையினால ரொம்ப எளிமையான பணிவான சேவைகளை தன்னுடைய பக்தனுக்கு செய்ய திருப்தி அடைகிறார்கள். அதனால தான் இந்த ஸ்லோகம் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணோட நிலையை புரிஞ்சுட்டு அவர் அச்சுதான் நினைக்கிறார். இன்றைக்கு உற்பத்தி ஏகாதசி, ஏகாதசி பண்டிகை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏகாதசி உற்சவம், ஏகாதசி வைபவம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய விரதங்கள் இருக்கு, சஷ்டி விரதம், சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த விரதங்கள் எல்லாமே சக்கரவர்த்தியாக சொல்லப்படுறது ஏகாதசி விரதம். ஏகாதசினா 11வது நாள் அர்த்தம், பிறையின் 11வது நாள். அதாவது சந்திரன் தேயும் சந்திரன் வளரும், சந்திரனுடைய தேய்பிரை சந்திரனுடைய வளர்பிரை, தேய்பிரையில் 11வது நாள், வளர்பிரையில் 11 நாள், அப்படி 11வது நாள் வரக்கூடியது ஏகாதசின்னு சொல்லப்படும். அப்படி ஏன் இந்த ஏகாதசிக்கு அவ்வளோ விசேஷம், ஏகாதசியுடைய மகத்துவம் என்ன, ஏன் ஏகாதசி விரதம் இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இந்த சந்தேகங்கள்லாம் ஏற்கனவே இதிகாச புராணங்களில் கேட்கப்பட்டிருக்கு. பின்னாடி நம்மளை மாதிரி உள்ள பக்தர்களுடைய நன்மைக்காக, நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்காக, நம்ம பகவான் மேலே தூய்மையான அன்பை வளர்த்து கொள்றதுக்காக ஏகாதசி மகாத்மியத்தில் இதை பற்றி நிறைய சொல்லப்படுது. ஸோ இந்த ஏகாதசி மகிமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எடுத்து வைக்கிறார். யுதிஷ்டிர மகாராஜ் தர்மர் அடிக்கடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட ஒவ்வொரு ஏகாதசி வரும்போது அவருடைய வைபவங்களை பற்றி கேட்பார். சில சமயங்கள் நாரத முனிவர் பிரம்மதேவர்கிட்ட கேட்பார், சில சமயங்களில் அவங்களுடைய உரையாடலும் இருக்கும் அந்த மகாத்மியத்தில். அதை வந்து கிருஷ்ணரே எடுத்து சொல்வார். ஒரு சமயம் நாரதர் பிரம்மாட்ட கேட்டுட்டார் அப்படின்னு, சில சமயம் நாரதர்கிட்ட பிரம்மா சொல்வார், ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருந்தார் அப்படின்னு. அப்படி ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு சமயம் சத்தியுகத்தில் தேவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒரு பயங்கரமான துன்பம் வந்தது சத்தியுகத்தில். எப்படின்னா, முராங்கிற ஒரு அசுரன், முரான்ற அசுரன் பயங்கரமான கொடூரமான ஒரு ராட்சசன். அவனுடைய அந்த அசுரத்தன்மையினால மூன்று உலகத்தில் உள்ளவங்க பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. தேவர்கள் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எல்லா தேவர்களும் அவங்களோட உதவி இல்லாமே முரா வந்து இந்த உலகத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றிருந்தோம். தேவருடைய சொர்க்கத்தை அபகரிச்சிருந்தோம், இந்திரனுடைய பதவியை அபகரிச்சிருந்தோம். காற்றுடைய உதவி இல்லாமே அவன் காற்று உற்பத்தி செய்ய முடியும் அவனுடைய சித்தியினால், அவனுடைய சக்தியினால். இப்படி இந்த முரா அசுரன் பயங்கர கொடூரமான ராட்சஸ்தன்மை உள்ளவன். அவன்கிட்டருந்து தப்பிச்சு உயிருக்காக பயந்து ஓடி வந்துடுறாங்க தேவர்களாம். தேவர்களுக்கும் முராவுக்கும் பயங்கரமாக யுத்தம் நடக்கும். முரா தலைமையில் பயங்கரமான பல பல அசுரர்கள் தேவர்களை நோக்கி யுத்தம் செய்வாங்க. அந்த யுத்தத்தில் உயிருக்காக பயந்து எல்லா தேவர்களும் பிரம்மதேவர்கிட்ட ஓடி வந்துடும். அப்போ பிரம்மாவுடைய தலைமையில் எல்லா தேவர்களும் சிவபெருமான்கிட்ட வராங்க. இப்போ சிவபெருமான்கிட்ட வந்து இந்த மாதிரி முனாவுடைய அட்டுழியத்தை பற்றி சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிற, இந்த உலகத்துக்கே நாயகன் ஜெகநாதன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், இந்த உலகத்தையே ரட்சிப்பவர், இந்த உலகத்தையே பரிபாலிப்பவர் ஜெகநாதன், எல்லா ஜீவராசிகளும் மேலேயும் கருணை உள்ளவர், அவரை போய் நம்ம பிரார்த்திப்போம், அவர்னால தான் இந்த முறாவுடைய அசுனை அவருடைய அட்டுழியத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய அறிவுரையின்படி எல்லா தேவர்களும் பார்க்கடலில் வந்து பகவானை துதித்து பாடுறாங்க, பகவான் ஸ்ரீ விஷ்ணு. அப்போ பகவான் அவங்களுடைய பிரார்த்தனை கேட்டுன்றார். கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்குறா, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அப்போ தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த முறாங்கிற அசுரன் மிக கொடூரமான நடத்தை உள்ளவன், அவனால் எல்லாரும் துன்பப்பட்டுருக்கோம், எங்களால் எங்களுடைய சொர்க்கத்தை நாங்கள் இழந்து போயிட்டோம், இப்போ பிராமணர்கள் அவங்க தர்மத்தை ஒழுங்காக பண்ண முடியல, யாருமே எந்த விதமான தர்ம காரியத்திலும் ஈடுபட முடியல, அதனால் பகவானே எப்படியாவது எங்களை நீங்கள் ரட்சிக்கணும் அப்படின்னு பகவானை துதித்து பாடி அவரை புகழ்ந்து பாடி அவர்கிட்ட நமஸ்காரம் செய்து தேவர்கள்லாம் பகவான் விஷ்ணுகிட்ட முறையிடுறாங்க. அப்போ பகவானும் தேவருடைய பிரார்த்தனை ஏற்றுண்டு அந்த முறா இருக்கக்கூடிய நகரத்துக்கு பகவான் தன்னுடைய ரதத்தில் ஏறி வர, கருட வாகனத்தில் வர, கருடன் மேலே ஏறி வந்த பகவான் விஷ்ணு அந்த முறா கூட யுத்தம் தொடுக்கிறார். பகவான் வந்ததும் பல்லாயிரக்கணக்கான ராட்சசர்கள் பகவானை தாக்குறதுக்காக முறாவின் தலைமையில் அனுப்பப்படுறாங்க. வெகு சீக்கிரமாக பகவான் தன்னுடைய அஸ்திரங்களால் அந்த அசுரங்களுடைய தலையெல்லாம் கொய்திடுறார். எல்லா அசுரங்களும் இறந்து சில உயிருக்கு பயந்து ஓடிடுறாங்க. தேவர்களும் ஒரு பக்கம் வந்து நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் முறா பயங்கர கோபம், பெரிய சூழாயத்தை எடுத்துட்டு கண்கள்லாம் அப்படி சவ நெருப்பு போறி மாதிரி சவந்து போய் அவர் விஷ்ணுவை தாக்கிறதுக்காக வரார். அப்படி பகவான் விஷ்ணுவுக்கும் முறாவுக்கும் நீண்ட நாள் யுத்தம் நடக்குது. பல பல அஸ்திரங்களால் ஆயுதங்களால் பகவானுடைய வில்லுனால முறாவுடைய அஸ்திரங்களை போக்குறார். முறாவும் பல பல அஸ்திரங்களால் வேல், ஈட்டி, சூளம், பால், கத்தி, கதை, பல அஸ்திரங்களால் பகவானை தாக்குறார். இந்த யுத்தம் பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள், பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள்னா இப்போ நம்முடைய காலத்தின்படி நம்முடைய 6 மாதம் தேவலோகத்தில் 1 நாள் அப்படி கணக்கு இருக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள் முறாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யுத்தம் நடக்கும். யுத்தம் மீண்டும் நடந்து போயிட்டே இருக்கும். முறாவும் விடாப்பிடியாக தன்னுடைய அசுரத்தன்மையினால் பகவானை எதிர்த்து துணிந்து போட்டிகிட்டே இருக்கான், சண்டை யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கான். பகவான் விஷ்ணுவும் தொடர்ந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி பல ஆயிரம் தெய்வ வருடங்கள் யுத்தம் நடந்ததுனால ஒரு காலகட்டத்தில் பகவான் கலைப்படையர் மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே இது பகவான் லீலை தான். பகவான் விஷ்ணுவுக்கு முறாவை கொள்வது ஒரு க்ஷணம் போகும், பின்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு லீலை புரிகிறார் பகவான். பகவானுடைய ஒவ்வொரு லீலைக்கும் பல ஆயிரம் காரணங்கள் இருக்கும், இதுதான் நம்ம ஒன்று மட்டும் சொல்லிட முடியாது. அப்போ பகவான் ஏன் அந்த யுத்தத்தில் கலைப்படைகிறார், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உண்மையில விஷ்ணு யாரும் கலைப்பணி வைக்க முடியாது. ஏன்னா அவருடைய சரீரம் நம்மளை மாதிரி சாதாரணமான சரீரம் கிடையாது, நம்மளுடைய உடல் கிடையாது. நம்முடைய உடலுக்கு சோர்வு களைப்பு எல்லாமே இருக்கும், ஆனால் பகவானுடைய உடல் வந்து ஆன்மீகமானது, அதுக்கு சோர்வோ களைப்போ ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் அந்த லீலை அவர் புரிகிறார். அவர் என்ன, அந்த யுத்தத்தில் ரொம்ப களைப்படைந்து போய் பத்ரி ஆசிரமத்தில் ஒரு பெரிய குகையில் போய் ஓய்வு எடுக்கிறார். அங்கே நிதிரையில், யோக நிதிரையில் படுத்துட்டுருவார். அப்போ அவரை தொடர்ந்து வந்த முறா பகவான் நிதிரையில் இருக்கும்போது அவரை கொள்றதுக்காக தன்னுடைய ஆயுதத்தை தூக்குறான். அப்போ பகவானுடைய உடல்லிருந்து ஒரு அழகான தேவதை, ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ அழகு, அப்படியே அந்த குகைக்குள்ள ஒரு சூரியனே உதிச்ச மாதிரி ஒரு பிரகாசம். உடனே அந்த தேவதை பகவான் நித்திரையில் இருக்கும்போது இந்த அசுரன் கொல்ல வந்ததுனால அவரோட உடலிருந்து தோன்றிய அந்த தேவதை அந்த முறாவுடைய யுத்தம் செய்கிறான். அவள் அந்த முறாவுடைய யுத்தம் செய்யும்போது முறாவும் அந்த தேவதையுடைய யுத்தம் செய்கிறார். ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்குது. முறாவுக்கு ஆச்சரியமா, என்னடா இந்த பொண்ணு, ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்காளே, இந்த பெண் எனக்கு நிகராக யுத்தம் செய்கிறாள்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனாலும் அவன் அந்த பெண்மணி அவன்கிட்ட சவால் விடுறான், உனக்கு திறமையாக என்ன ஜெயிச்சுக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் யுத்தம் செய்யும்போது முறாவுடைய அஸ்திரங்கள் எல்லாம் அந்த பெண்மணி சின்னாபின்னா படுத்திடுறான். கடைசியில் பல அஸ்திரங்களால் அவனுடைய கை கால் தலையெல்லாம் துண்டிச்சு அவனை வதம் செய்கிறான், அவனை இறந்து போகிறான். பகவான் தன் நித்திரையிலேருந்து கண் விழித்து பார்க்கும்பொழுது அந்த முறாங்கிற அஸ்திரன் வதம் செய்யப்பட்டிருக்கான். பக்கத்தில் இந்த தேவதையை கைகூப்பி நின்றுருக்கான். பகவானுக்கு ஆச்சரியமாக இருக்கு, யார் உன வதம் பண்ணது, நானும் நிதிரையில் இருந்தேன், எப்படி இது நடந்தது? அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, பகவானே நான் உங்களுடைய சக்தி தான், உங்களுடைய அந்தரங்க சக்தி தான், நீங்கள் நிதிரையில் இருக்கும்பொழுது இந்த அசுரன் உங்களை தாக்க முற்பட்டான், அப்போ நான் அவனை வதம் செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பகவான் ரொம்ப சந்தோஷமாக, நீ இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி தேவர்களை ரசிச்சிருக்கிறதுனால நீ ரொம்ப மங்களமானவளாகவும் ரொம்ப விசேஷமானவளாகவும் கருதப்படுற. நீ தோன்றிய இந்த தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏகாதசின பதினோராவது நாள் பிறையின் பதினொன்றாம் நாள் நீ தோன்றிருக்க, அதனால் உன்னுடைய திருநாமம் ஏகாதசி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்கிற. அப்போ அந்த பெண்மணி ஒரு வரம் கேட்டுன்றா. அப்போ பகவான் என்ன வரம் கொடுக்குறாருன்னா, யாரெல்லாம் இந்த ஏகாதசி என்னுடைய பக்தர்கள் விரதம் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த உடலை விட்டதுமே என்னுடைய உலகத்தை வந்து அணிவாங்க. ஏகாதசி அன்னைக்கு யார் வந்து தானியங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்காங்களோ அவங்க இந்த உடலை விட்டதுமே என்னுடைய நித்தியமான உலகத்தை அணிவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. பல ஜென்மங்களாக செய்த பாவம்லாம் வெறுமனே ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாலே. ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால வெறுமனே ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால அவங்க பல ஆயிரம் அஸ்தமேத யாகம் செய்த பலன் அடைவாங்க, பல ஆயிரம் பசுக்களை தானம் கொடுத்த பலன் அடைவாங்க. இப்படி அந்த ஏகாதசியுடைய மகி மகாத்மியத்தை பகவான் சொல்லிட்டே போறார். அந்த ஏகாதசி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது அப்படி பகவான் சொல்லிட்டே போறார். அப்போ உண்மையில் என்னென்னா, ஏகாதசியுடைய மகாத்மியம் மகிமை என்னென்னா, யார் ஒரு பக்தர் ஏகாதசினிக்கு விரதம் இருந்து பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கிறாங்களோ, பகவானுடைய சரித்திரத்தை கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாமே கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஏகாதசி விரதத்தை. பகவான் மற்றெல்லாம் தானாக நடந்துடும். பாவத்திலிருந்து விடுபடுறது, மோட்சம் போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்தனுக்கு தானாகவே ஏற்பட்டுரும். அதுக்காக அவன் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டியது. வெறுமனே அவன் வந்து தன்னுடைய பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்காக அந்த ஏகாதசி விரதம், நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அந்த ஏகாதசி விரதம் இருந்தனா மற்ற எல்லாமே இயல்பாகவே நடக்கும். அதான் வரம் பகவான் தேவதைக்கு என்ன வரம் கொடுக்குறாருன்னா, இந்த ஏகாதசி வந்து எனக்கு ரொம்ப பிரியமான நாள், இந்த நாளில் எந்த ஒரு பக்தர் என்னுடைய பக்தர் வந்து தானியத்தை தவிர்த்து விரதம் இருக்காங்களோ அவங்க வெகு சீக்கிரமாகவே நடைவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசியுடைய மகிமை, அதாவது ஏகாதசி வந்து ரொம்ப புனிதமான நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு பக்தர்கள் உபவாசம் இருக்கிறது, ஒரு புனிதமான நாளில் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது பகவானுடைய பக்தி சேவைக்காக. அப்படி உபவாசம் இருக்கக்கூடிய பக்தர்கள் சீக்கிரமாகவே என்னுடைய கருணைக்கு பாத்திரமாவாங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் பக்தர்கள் விதவிதமான நிலையில் உபவாசம் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம், சிலர் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க, நிர்ஜல விரதம் இருப்பாங்க, சிலர் தண்ணி மட்டும் குடிச்சிருப்பாங்க, சிலர் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க, சிலர் பழங்கள் சாப்பிடுவாங்க, சிலர் கிழங்குகள் சாப்பிடுவாங்க. கூடுமானவருக்கு அவ்வளோதான். எப்படி நம்மளால் இயன்றளவுக்கு விரதம் இருக்கலாம். சில பக்தர்கள் சந்தி வேலை வரைக்கும் நைட்டு வரைக்கும் விரதம் இருந்து நைட்டுக்கு மேலே பாலோ பழமோ சாப்பிட்டுக்குவாங்க. சில பக்தர்கள் மதியம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. ஆமாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கலாம். எப்பேர் பார்த்தாலும் அந்த ஏகாதசிக்கு பலன் இருக்கு. ஏகாதசி விரதம் இருக்கிறது முழு நேரம் விரதம் இருந்தாலும் பலன், பாதி நேரம் இருந்தாலும் பலன். அதனால் பாதி நேரத்துக்கு மேலே தானியம் சாப்பிடக்கூடாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தானியம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் மதியம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கலாம், சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கலாம், உங்களால் உங்களுடைய உடல்நிலை மனநிலை பொறுத்து. அதனால தான் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விரதம் இருக்கிறேங்கிற பேரில் பக்தி செய்யாமல் இருக்கக்கூடாது. நிறைய பக்தர்கள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபிக்க மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குன்னு சொல்லி காலை நேரமாக எழுந்திரிக்க மாட்டாங்க, பாகவதம் பகவத்கீதை இதெல்லாம் படிக்க மாட்டாங்க, வெளியில் போய் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. அப்போ பிரபுபாதர் சொன்னாங்க, பேசாமல் சாப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்போ விரதம் இருக்கிறது நம்ம உணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஐயோ நான் விரதம் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. விரதம் இருக்குன்னா அதை மறந்துடணும், அவ்வளோதான். மறந்துட்டு நம்ம கூடும அளவுக்கு எவ்வளவு நம்ம பக்தி சேவை கொடுத்து நிறைய பகவானுடைய நாமங்களை கேட்கணும், படிக்கணும், ஜபிக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, வெறுமனே ஏகாதசியுடைய மகிமையை கேட்கறதுனாலே அந்த பலன் கிடைக்கும். இப்போ உட்காந்து ஏகாதசி மகிமையை நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி கேட்கறதுனாலே அந்த ஒரு வார்த்தை ஏகாதசி மகாத்மியம்னு சொல்லிட்டு அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால இந்த பலன் ஒரு வார்த்தையை சொன்னாலே அதனுடைய மகிமை வந்து அளவிட முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏகாதசி விரதம். அது வந்து பக்தர்கள் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயிற்சி செய்கிறாங்க. இந்த மங்களமான நாளில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த ஏகாதசி தேவதைக்கு பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் பகவான் மேலே தூய்மையான அன்பு வரணும், பக்தியில் முன்னேற்றம் அடைந்து அவருடைய காரணமற்ற கருணை நம்ம தரணும்னு சொல்லி நம்ம ஏகாதசி தேவதைக்கு பிரார்த்தனை செய்வோம். உற்பத்த ஏகாதசி மகோத்சவக்கு இன்னைக்கு நரகரி சர்க்கார் தாக்கருடைய மறைவு தினம். நரகரி சர்க்கார் தாக்கூர சைத்திர மாவட்ட சகாக்கள்லேயே ரொம்ப விசேஷமானவர். அவர் வந்து எப்பவுமே சைத்தன்யமாவுக்கு சாமரம் வீசிட்டு இருப்பார். நம்ம பூஜை பண்ணும்போது அந்த வெண் சாமரம் வீசுகிறோம், மயில் பீலி வீசுகிறோம் இல்லையா, அந்த சேவையை நரகரி சர்க்கார் பண்ணுவார். அதான் நம்ம சாயந்தரம் ஒரு பாட்டு பாடுறோம் பூஜை பண்ண ஆரத்தி டைமில், அது வந்து பக்தி வினோத் தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர் பாடியிருக்கார். அதில் ஒரு வரி வரும், இப்ப நரஹரி ஆதி கோரி சாமரதுலாயா, நரஹரி சாமரதுலாயா. அவர் வந்து எப்பவுமே பகவானுக்கு சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுடைய அர்த்தம் எப்படி, அவரு ஒரு தூய்மையான வைஷ்ணவர், ஒரு மகாபுருஷர், ஒரு பரம பாகவத பக்தர். அவரும் சைத்திர மாவட்ட லீலையில் இந்த உலகத்தில் தோன்றி அவர் வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பு வெளிப்படுத்தியிருக்கார். ஹரிநாமத்தை எப்போ உச்சரிச்சிருந்திருக்கார், நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கார். அவருடைய மறைவு தினம் இன்னைக்கு. பொதுவாக ஆச்சாரியுடைய மறைவு தினம் ரொம்ப விசேஷமானது. நம்ம அவருடைய கருணைக்காக வேண்டி பிரார்த்திப்போம். நரகிரி சர்க்கார் தாக்குடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அவருடைய கருணையினால நமக்கு சைத்திர மாவட்டம் மேலே தூய்மையான பக்தி வரணும். நம்ம தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கணும், பக்தியில் முன்னேற்ற அடையணுங்கிறதுக்காக நம்ம நரகிரி சர்க்கார் தாக்குட்டு பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீ நரகிரி சர்க்கார் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ நரகிரி சர்க்கார் தாக்கூர் திருபா மகோத்சவ கி, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஜாய் உற்பன்ன ஏகாதசி கி, ஹரே கிருஷ்ண மகாமந்திர கி, ஹரிநாம சங்கீர்த்தன்யாக்கி கி, ஸ்ரீல பிரபுபாத கி, தாக்கூர் பிரமானந்தே. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க. நாளைக்கு உபவாசம் முடிக்கிறது காலையில் 6:19 to 10:11 குள்ள. துவாதசி பாராயணம்.